ಕಾರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವವಲ್ಲ ದೇವನೇ, ಶರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವವಲ್ಲ ದೇವನೇ.
ಪಾಪಂ ತೀರ ಜೀವನ್ ಬಿಟ್ಟ
அன்பர்களே, நீங்கள் ஆர்வத்தோடு வேதத்தை கற்று வருகிறீர்கள். உங்களுக்காக தேவனை துதிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனவே நீங்கள் பாக்கியவான்கள் வரிசையில் இருக்கிறீர்கள். உற்சாகத்தோடு வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள்.
இயேசுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்றைய தியானத்திலே மீகா 4 அதிகாரத்திலே முதல் 5 வசனங்களை தியானிக்கப் போகிறோம். இதில் கடைசி நாட்களை குறித்த தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறோம். நாம் மீகா தீர்க்க தரிசியின் இந்த சிறிய தீர்க்க தரிசனத்தை யூதர்களின் நாளோடு ஒப்பிட முடியும். அவர்களுடைய நாள் மாலையில் ஆரம்பித்து காலையில் நிறைவேறும். அது அந்தகாரத்திலே ஆரம்பிக்கிறதாய் இருக்கிறது. அதேபோல மீகாவின் புத்தகமும் அந்தகாரமாக ஆரம்பமாகின்றது. நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல முதல் 3 அதிகாரங்களும் நியாய தீர்ப்பை கூறுகின்றன. கடந்த கால பாவத்திற்காக எதிர்கால நியாய தீர்ப்பை அறிவிக்கும் உம்மை போன்ற தேவன் யார்? இந்த நியாய தீர்ப்பாகிய அந்தகார இருளின் மத்தியிலேயும் ஒரு ஒளி கதிர் கிழித்துக் கொண்டு வருகிறது. நாம் இப்பொழுது ஒரு புதிய பிரிவிற்குள்ளாக வருகிறோம். இதிலே மீகா எதிர்கால மகிமையை குறித்து கூறின தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறோம். மீகா 4 மற்றும் 5 அதிகாரங்களிலே நாம் இதை பார்க்க முடிகிறது. இந்த பகுதியிலும் ஆங்காங்கே நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தபோதிலும் முக்கியமாக ஒரு மகிமையின் வெளிச்சமே இங்கே காணப்படுகிறதை நீங்கள் உணர முடியும். சூரிய வெளிச்சத்திலே ஆங்காங்கே வானில் மேகம் குறுக்கிடும்பொழுது பூமியில் நிழல் உண்டாவது போல இந்த அதிகாரத்திலே ஆங்காங்கே நியாய தீர்ப்பை குறித்த தீர்க்க தரிசனமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மீகா 4 அதிகாரம் 1 வசனத்தை பார்ப்போம். வாசிக்கிறேன். மீகா 4:1. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். இது வேதத்திலே ஒரு சிறந்த பகுதியாகும். இது உங்களுக்கு ஒருவேளை மிகவும் தெரிந்த ஒரு பகுதி போல காணப்படலாம். ஏனென்றால் இது ஏசாயா 2 அதிகாரத்தைப் போலவே காணப்படுகிறபடியினால் உங்களுக்கு அவ்வாறு தோன்றலாம். நாம் ஏற்கனவே பார்த்தது போல மீகாவும் ஏசாயாவும் சம காலத்திலே ஊழியம் செய்தவர்கள். பல ஆண்டுகளாக ஏசாயா மீகாவின் செய்தியை எடுத்து பயன்படுத்துகிறாரா அல்லது மீகா ஏசாயாவின் செய்தியை எடுத்து பயன்படுத்துகிறாரா என்ற கேள்வி இருந்து வருகிறது. அதற்கு பல வேத வல்லுநர்கள் முடிவு காண முயன்றும் வருகிறார்கள். இருந்தபோதிலும் இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி நேரத்தை வீணாக்குவதை தவிர வேறொன்றையும் உண்டாக்காது. ஏனென்றால் எவருக்கும் இதற்குரிய பதில் தெரியாது. அதற்கு பதிலாக நாம் ஒரு முடிவிற்குள்ளே வரலாம். பரிசுத்த ஆவியானவர்தான் இந்த வேத புத்தகத்தின் ஆசிரியர். அவரால் ஏசாயா மூலமாகவும் மீகா மூலமாகவும் ஒரே செய்தியை கொடுக்க முடியும். இந்த செய்தி 2 முறை சொல்லப்பட்டிருப்பதின் காரணம் அது மிகவும் முக்கியமான செய்தி என்பதால் தான். ஆகவே நாம் இந்த பகுதியை மிகவும் கவனமாக சிந்திக்க வேண்டும். இந்த 4 அதிகாரம் ஆனாலும் என்ற சிறிய இணைப்பு வார்த்தையோடு ஆரம்பமாகிறதை கவனிக்கலாம். இது முந்தின 3 அதிகாரத்தோடு தொடர்புள்ள ஒரு வசனம். அதேவேளையிலே அதற்கு எதிர்மறை அர்த்தத்தை கொண்டுள்ளது. ஆகையால் உங்கள் நிமித்தம் சியோன் வயல்வெளியைப் போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய்ப்போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய்ப்போம். ஆனாலும் கடைசி நாட்களிலே என்று சொல்லப்பட்டிருப்பது இங்கே மீகா தீர்க்கதரிசி நேபுகாத்நேச்சாரால் பின்னர் ரோம டைட்டஸால் எருசலேம் அழிக்கப்பட்ட காலத்திற்கும் தாண்டி கடைசி நாட்களுக்கு செல்கிறார். பழைய ஏற்பாட்டின்படி கடைசி நாட்கள் என்பது அர்த்தம் பொதிந்த ஒரு வார்த்தையாகும். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இதை மத்தேயு 24 அதிகாரம் 21 வசனத்திலே சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லும்பொழுது மிகுந்த உபத்திரவம் என்று இதை அழைக்கிறார். இதை மகா உபத்திரவ காலம் என்றும் நாம் சொல்கிறோம். இது கடைசி நாட்களிலே ஆரம்பமாகிறது. இந்த மகா உபத்திரவ காலம் 7 காலம் நீடிக்கும். இதனைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து பூமிக்கு திரும்பி வருவார். அவருடைய வருகை இந்த மகா உபத்திரவ காலத்தை முடிவிற்கு கொண்டு வரும். பின்னர் அவர் தாமே இந்த பூமியிலே தமது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். எனவே கடைசி நாட்கள் என்பது மகா உபத்திரவ காலம், இயேசு பூமிக்கு திரும்பி வருவது, கிறிஸ்துவின் 1000 அரசாட்சி போன்ற எல்லாவற்றையும் உள்ளடக்கியுள்ளது. ஆகையால் மீகா தீர்க்கதரிசி கடைசி நாட்கள் என்று சொல்லும்பொழுது அவர் இந்த எல்லா ஸ்தல சூழ்நிலையையும் தாண்டி இனிமேல் எதிர்காலத்திலே நடைபெறப்போகிற ஒரு காரியத்தை பார்க்கிறார். இஸ்ரவேல் அந்தகாரத்திற்குள்ளே பிரவேசித்துவிட்டது. எதிர்கால வெளிச்சம் தோண்டிவிட்டது. இது நம் எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய உண்டே. கிணற்றின் கீழ்ப்பகுதிக்கு செல்லும் பொழுது நட்சத்திரங்களை நன்றாக பார்க்க முடியும் என்பார்கள். அதேபோன்றே இஸ்ரவேல் அடிமட்டத்திற்கு சென்று விழுந்தபொழுது தேவன் அவர்களை நட்சத்திரங்களை காண செய்தார். எதிர்காலத்திலே வரப்போகின்ற அந்த வெளிச்சத்தை காண்பித்தார். அருமையானவர்களே, நீங்களும் கூட ஒருவேளை பிரச்சனையின் அடிமட்டம் வரை சென்றிருக்கக்கூடும். ஆனாலும் அங்கேயும் விடுதலை உண்டு என்ற நம்பிக்கை நட்சத்திரமாக தேவன் இருக்கிறார். கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பர்வதம் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பர்வதத்தை குறிக்கிறதாகவும் அடுத்து உருவகமாகவும் சொல்லப்பட்டுள்ளது. தானியேல் 2:34-35 வசனங்களிலே பார்க்க முடியும். கவனியங்கள் வாசிக்கிறேன். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. இந்த வசனத்தில் கல் என்பது வருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு ஓவியமாகும். கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று என்று வாசிக்கிறோம். இங்கே தானியேல் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட போகிற கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் பர்வதத்தை உருவகமாக சொல்லுகிறார். இது ஆவிக்குரிய விளக்கமாகும். நமக்கு வேத வசனத்தின் அடிப்படையிலான அதிகாரப்பூர்வ சான்று இல்லாத பட்சத்தில் ஒரு வேத பகுதியை நாம் ஆவிக்குரியதாக மாற்றக்கூடாது. அதற்கு நமக்கு உரிமை இல்லை. பிரியமானவர்களே, இந்த தானியேல் பகுதிக்கு அந்த அதிகாரம் நமக்கு இருக்கிறது. இருந்த போதிலும் அதனுடைய நேரடி அர்த்தத்தையும் நாம் விட்டுவிடக்கூடாது. எருசலேம் நகர் மலையின் மேல் அமைந்திருக்கின்றது. வேத வசனம் இதை தெளிவுபடுத்தினாலும் நாமே இதை நேரடியாக பார்க்க முடியும். எனவே மீகா பர்வதம் என்று சொல்வது எருசலேமை குறிக்கிறது. 1000 வருட அரசாட்சி அங்கிருந்தே நடைபெறும். எருசலேம் பூமியின் தலைநகராக இருக்கப் போகின்றது. எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். ஓடி வருவார்கள் என்று சொல்வது அவர்களே தங்கள் இருதயத்திலே தோன்றிய விருப்பத்தினாலே எருசலேமை நோக்கி வருகிறார்கள் என்பதை குறிக்கிறது. ஆனால் இந்த நிமிடம் வரை மக்களின் ஓட்டம் இதற்கு எதிர்த்து செயலே இருக்கிறது. ஆனாலும் உலகின் நிலை எந்த வேளையிலேயும் மாறலாம். நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் கூட மாறலாம். இருந்த போதிலும் கருத்து என்னவென்றால், மீகாவின் தீர்க்க தரிசனம் இன்று நிறைவேறிக் கொண்டிருக்கவில்லை. மேசியா வருகிற வரை இது நிறைவேறப்போவதும் இல்லை. இப்பொழுது மீகா 4:2 பார்ப்போம். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். வேதத்தில் உள்ள மற்ற சில அதிகாரங்களுடன் கூட இந்த அதிகாரமும் ஒன்றை உறுதிப்படுத்துகிறது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் இன்று இஸ்ரவேலுக்கு திரும்பிக் கொண்டிருப்பது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் அல்ல என்பதை நிரூபிக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலக தேசங்கள் இப்பொழுது இஸ்ரவேலுக்கு சென்று தேவனுடைய வார்த்தையை கேட்கப் போகிறதில்லை. எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் இந்நாட்களிலே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கவில்லை. இந்த எருசலேமிலே யூதர்களாயிருந்தும் தேவ பிள்ளைகளாய் மாறி அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும் அநேக ஊழியர்கள் உண்டு. அவர்கள் இயேசுவை அறிவிப்பதினால், தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பதினால் துன்புறுத்தப்படுகிறார்கள். ஆம், தேவனுடைய வார்த்தை இப்பொழுது எருசலேமிலிருந்து வெளிப்படவில்லை. ஆகவே இந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறவில்லை என்று நாம் உறுதிபட சொல்லலாம். ஆனால் இன்று சில உணர்ச்சி வசப்பட்டு பிரசங்கிக்கும் பிரசங்கிமார்கள் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இவர்களை குழந்தை விசுவாசிகள் என்று சொல்லலாம். அவர்கள் தேவனுடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது என்று சொல்வதற்காக தீர்க்க தரிசனம் நம் கண் முன்னதாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்று காண்பிக்க விரும்புகிறார்கள். சிலர் இயேசுவினுடைய வருகையை தேதி குறிப்பிட்டு சொல்கிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அருமையானவர்களே, அவருடைய வருகையை ஒருவரும் அறியார்கள். நாம் காலத்தின் கடைசி பகுதிக்கு வந்திருப்பது உண்மைதான். ஆனால் தேவனிடத்திலிருந்து இதை உறுதி செய்ய எந்த வெளிப்பாட்டையும் நமக்குள்ளே யாரும் பெற்றுக்கொள்ளவில்லை. மட்டுமல்ல, தேவனுடைய வசனமும் அவருடைய வருகை இப்பொழுதுதான் என்று ஒரு தேதியை குறிப்பிட்டு சொல்லவில்லை. இந்த உணர்ச்சி பூர்வமாக பேசும் செய்தியாளர்கள் தீர்க்க தரிசனத்தை முக்கியப்படுத்துகிறவர்கள். ஆனால் இவர்கள் வேதத்தில் உள்ள எல்லா தீர்க்க தரிசனங்களையும் ஆழமாக படித்து ஒப்பிட்டு படிக்க வேண்டியது அவசியம். அவ்வாறு அவர்கள் செய்வார்கள் என்றால் மீகா போன்ற தீர்க்க தரிசிகள் சொல்லும் இந்த தீர்க்க தரிசனங்கள் இன்னமும் நிறைவேறவில்லை என்பதை அவர்கள் தெளிவாக அறிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள். எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் இன்று வெளிப்படவில்லை. உதாரணமாக, எந்த ஒரு வேதாகம சங்கமும் எருசலேமிலிருந்து வேதத்தை அச்சடித்து உலகமெங்கும் அனுப்பவில்லை. அங்கே புதிய ஏற்பாட்டை விநியோகம் செய்வது என்பது கூட இயலாத காரியம். மீகா கூறியது போல எருசலேமிலிருந்து இன்னும் வேதம் வெளிப்படவில்லை. இந்த அதிகாரத்திலே காணப்படும் சிறந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து எருசலேமிலிருந்து ஆட்சி புரியும் 1000 வருட அரசாட்சியிலே நிறைவேறும். அப்பொழுது உலகத்தின் தேசங்களில் உள்ள தலைநகரங்களிலிருந்து பெரும் தலைகள் எருசலேமை நோக்கி வரும். இயேசு கிறிஸ்துவின் வழிகளை கற்றுக்கொள்வதற்காக அவ்வாறு அங்கே செல்வார்கள். சரி, இப்பொழுது மீகா 4:3 பார்ப்போம். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. இங்கே நாம் வாசிப்பது என்ன? அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து. இயேசு கிறிஸ்து மீண்டும் பூமிக்கு மேசியாவாக வந்து ஆட்சி செய்யும் பொழுது இது நடைபெறும். உலகத்தில் உள்ள தேசங்கள் தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வந்து அதற்கான தீர்ப்புகளை பெற்றுக் கொள்வதை குறித்து சற்றே கற்பனை செய்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வராதவரை இந்த வசனத்திலே கூறப்பட்டுள்ள காரியங்கள் நிறைவேற வாய்ப்பில்லை. அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள் என்றும் அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த ஒரு சமாதானமான நிலை இன்னமும் வெளிப்படவில்லை. அவர்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாக அடித்தால் அது இப்பொழுது பெரிய ஆயுதமாக மாறிவிடுகிறது. ஆகவே ஒருவர் மற்றொருவருடைய தலையிலே அடிப்பதற்கு வசதியாக இருக்கும். அதேபோல் ஈட்டிகளை அரிவாள்களாக அவர்கள் அடிக்கும்பொழுது தங்களை விட பலவீனமான தேசத்தை அவர்கள் பிடிப்பதற்கே பயன்படுத்தப் போகிறார்கள். இந்த வசனம் இப்பொழுது இருக்கும் சமாதான அமைப்பின் மூலம் வெளிப்படவில்லை. இந்த அமைப்புகளில் காணப்படுகிறவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லை. இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வருகின்ற வரை இந்த ஒரு சமாதானம் உலகத்திலே ஏற்படாது. பிரியமானவர்களே, அந்த வசனத்திலே ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை என்று வாசித்தோம். அதாவது அவர்கள் இனி யுத்தம் கற்பதும் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதான பிரபு பூமியிலே வந்து ஆளுகிற வரை நாம் இந்த நிலைமைக்கு வர முடியாது. இன்று அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கவில்லை. நாம் நம்முடைய பட்டயங்களை மண்வெட்டிகளாக அடிக்கவில்லை. நாம் இன்று தேசங்களிலே எல்லா ஆயுதங்களும் ஆயத்தமான நிலைமையிலே வைக்கப்பட்டிருக்கிறதைத்தான் பார்க்கிறோம். படையை குறைப்பது இன்று நடைபெறவில்லை. சமாதானத்தை விரும்புகிற ஒவ்வொருவரும் தங்களுடைய நாடுகளிலே ஆயுதங்கள் ஆயத்தமாயிருக்கவே விரும்புகிறார்கள். நாம் இந்த பொல்லாத பெரிய உலகத்திலே இருக்கின்றவரை படைகளோடுதான் இருக்க வேண்டியது இருக்கிறது. அது தேவையான ஒன்றாகவே மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:21 சொல்கிற காரியத்தை கவனித்து பாருங்கள். ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். மற்றொரு கன்னத்தை காண்பித்தல் என்பதற்கு இது இணைந்து செல்லவில்லையோ? மற்றொரு கன்னத்தை காண்பித்தல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள மலைப்பிரசங்கத்தை வாசிக்க வேண்டும். அங்கே ராஜா பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பூமியிலே ஆண்டு கொண்டிருக்கும் வேலையை குறித்தே அங்கே சொல்கிறார். அவர் அவ்வாறு ஆண்டு கொண்டிருக்கும் வேளையிலே நமக்கு பாதுகாப்பு என்பது தேவையில்லை. அவர் ஆளுகையிலே நம்முடைய வீடுகளுக்கு பூட்டு கூட தேவையில்லை. ஆனால் அந்த நாள் வருகிற வரை நம்முடைய வீடுகளுக்கு ஒரு பூட்டு அல்ல, இரண்டு பூட்டு கூட தேவைதான். நாம் அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மீகா இங்கே கொடுத்துக் கொண்டிருக்கும் தீர்க்க தரிசனங்கள் இந்த நாட்களுக்குரியதல்ல, அவைகள் கடைசி நாட்களுக்குரியவை. அதை அந்த சூழ்நிலையோடு சரியாக பொருத்தி நாம் பார்க்க முடியும். இப்பொழுது மீகா 4:4 பாருங்கள். அவனவன் தன்தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன்தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்கார்வான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. இங்கே என்ன வாசிக்கிறோம்? அவனவன் தன்தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன்தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்கார்வானாம். இந்த வசனம் இன்று இஸ்ரவேலிலே நிறைவேறிவிட்டது என்று நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்களா? இன்றைய நாட்களிலே அவர்கள் முற்றிலும் பயப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறார்கள். ஏன்? காரணம் என்ன? ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறின காலத்திலே அங்கே இல்லை. ஆகவே எப்பக்கத்திலும் அவர்களை பயப்படுத்துகிறவர்களையே நாம் பார்க்கிறோம். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று என்று இந்த வசனம் சொல்கிறது. ஆம், தேவனே இதை சொன்னார். தேவன் அவர்களை தங்கள் தேசத்திலே வைக்கும் பொழுது அவர்கள் சமாதானத்தோடும் செழிப்போடும் வாழ்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார். சரி, இப்பொழுது மீகா 4:5 பார்ப்போம். சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். இங்கே காணப்படுகின்ற கருத்து என்னவென்றால், முன்பு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேவர்களுக்கு ஏற்றபடி நடந்து கொண்டார்கள். முன்பு வேறே தெய்வங்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தார்கள். ஆனால் எதிர்காலத்திலே அவர்கள் யெகோவாவின் நாமத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய வழிகளிலே மாத்திரம் செல்லுவார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே அநேக தெய்வங்கள் ஒருவேளை காணப்படக்கூடும். அதாவது, தேவாதி தேவனை விட்டு உங்களை பிரிக்கிற யாவும் அந்நிய தேவர்களே. அது உங்கள் விளையாட்டாக இருக்கலாம், உங்கள் படிப்பாக இருக்கலாம், உங்கள் வேலையாக இருக்கலாம், அல்லது உங்கள் செல்வமாக இருக்கலாம். இதை போன்ற ஒரு காரியம் தேவனோடு ஐக்கியமாயிருப்பதற்கு தடையாக இருக்கலாம். ஜபிப்பதை விட ஒருவேளை விளையாடுவதை நீங்கள் மிகவும் முக்கியத்துவப்படுத்தி நீங்கள் அங்கே சென்றுவிடக்கூடும். அவ்வாறு தேவனுடைய உறவிலிருந்து உங்களை பிரிக்கிற எதுவாயிருந்தாலும் அதுதான் வேறே தேவர்கள். உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் எது தேவனுடைய ஐக்கியத்தை கெடுக்கிறது என்று சற்றே எண்ணி பார்ப்பீர்களா? அப்படிப்பட்டவைகளை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார் என்றால் அவற்றை வெளியே கொண்டு வாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கூறுவது போல நாங்களும் எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு எந்தெண்டைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம் என்று கூறுங்கள். மற்ற காரியங்களை தள்ளிவிட்டு அவருடைய நாமத்தை மட்டும் பற்றி கொண்டு வாழ உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். ஜெபிப்போமா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்றும் உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய வருகையின் காலத்தை குறித்து எங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் இப்பொழுது நடைபெறுகிற சில காரியங்களை குறித்து மட்டும் சிந்தித்து உம்முடைய வருகை வந்துவிட்டது என்று சொல்லி ஏமாந்து போகாதபடி உம்முடைய வசனங்களை பரிபூர்ணமாய் அறிந்தவர்களாக கருத்தோடு உம்முடைய வருகைக்கு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். யாராவது பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமலும் ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாமலும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால், கர்த்தாவே, உம்முடைய வருகையிலே அவர்களும் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும்படியாக அவருடைய பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனின் நிச்சயத்தை அவர்கள் உள்ளத்திலே தந்தரல வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மீதியான காலங்களிலேயும் நீர் எங்களோடு இருந்த எங்களை உம்முடைய வசனத்தினாலே வழிநடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இந்த கடைசி நாட்கள். சாட்சியாய் கூறுது. அவர் வருவார், சீக்கிரமாய் வருவார். ஆவலோடு எதிர்பார்க்கிறோம் காலையிலோ மாலை நேரத்திலோ. வரவே வருவார் அறியோ. கணக்கில்லாத பக்தர்கள் ஆகாயத்தில் பறந்து போய் அவருடன் என்றென்றும் ஜீவிப்பார். அவர் வருவார், சீக்கிரமாய் வருவார். ஆவலோடு எதிர்பார்க்கிறோம்
நிகழ்ச்சி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-9408-1221, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். உபாகமம் 28:14.